السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا عليكم أنفسكم لا يضركم من ضل إذا اهتديتم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من يريد الله به خيرا يفقهه في الدين. وقال أيضا: إذا أراد الله بعبد خيرا استعمله، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களை செஞ்ச ஒரு பெரிய கிருபாருள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு சபையில், அல்லாஹ்வுக்கு விருப்பமான மஸ்ஜிதில், அல்லாஹ் விரும்பக்கூடிய மலக்குமார் இறக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதில் உட்காரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதருக்கு உலகத்தில் எல்லாம் கிடைச்சி, பணம், பட்டம், பதவி, குடும்பம், மனிதர்களுடைய செல்வாக்கு, அழகு, சக்தி, போதிய அளவு வருமானம், பெரிய குடும்பம், கௌரவம் எல்லாம் கிடைச்சி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு சொன்னால் அவரை விட நஷ்டவாளி உலகத்தில் யாரும் இல்லை, யாருமே இல்லை. உலகத்தில் அல்லாஹ் நிலைமைகளை மாற்றி மாற்றி அமைக்கிறது. பணக்காரன், ஏழை இப்படி அமைச்சது அல்லாஹ். இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் வந்து யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். எல்லாரையும் பணக்காரனை வச்சிடலாமே, எல்லாரையும் அழகாக வச்சிடலாம். ஏன் அசிங்கம், ஏன் கருப்பு, ஏன் அங்கே அங்கே அவயங்களில் குறைபாடு, ஏன் ஒரு கூட்டத்தை பணக்காரர்களாக ஒரு கூட்டத்தை ஏழைகளாக வச்சிருக்கிறான். இந்த தீன் ஹயாத் அவருக்கு, பணக்காரவங்க பணக்காரர்களுக்குரிய மார்க்க விஷயங்கள் எடுத்து நடக்கணும், ஜக்காத் எடுத்து நடக்கணும், சதக்கா கொடுக்கணும், ஏழை எளியவர்களுக்கு செலவழிக்கணும், அனாதைகளுக்கு விதவைகளுக்கு செலவழிக்கணும், ஊரில் பொதுப்பணிகளில் தந்த பணங்களை செலவழிக்கணும், மஸ்ஜித் கட்டணும், மதரசாக்களை உருவாக்கணும், பாடசாலைகளை உருவாக்கணும். இதுக்குத்தான் பணக்காரர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துருக்கிறார். உலகத்தில் பெருமடிக்கிறதுக்கு அல்ல. கண்ணியமானவர்களே, எந்த நிலைமையில இருந்தாலும் நான் இந்த நிலைமையில இருந்து கொண்டு அல்லாவை சந்தோஷப்படுத்துறேனா என்றதான் நாம பார்க்கணும். அல்லாவை நான் எவ்வளவு சந்தோஷப்படுத்துறேன். சஹாபாக்களோட நிலைமையை நாங்க அடிக்கடி கேட்கிறோம், பேசுறோம். கண்ணியமானவர்களே, உலகத்தின் அமைப்புல வசதி உள்ளவங்களும் இருந்தாங்க, கஷ்டமானவங்களும் இருந்தாங்க. உலகத்துல நாங்கள் நினைக்கிறோம் சஹாபாக்கள் எல்லாருமே உலமாக்கள்னு சொல்லி, சஹாபாக்கள் எல்லாருமே அறிஞர்கள் அல்ல. சஹாபாக்கள்ல அறிவுத்துறையில குறைஞ்சவங்களும் இருந்தான், காட்டறவியல் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க காட்டுல வசித்தவர்கள் அல்ல, கிராமப்புறங்கள்ல வசித்தவங்க. நபியவர்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. தூரம் வந்துட்டு போறதுக்கு, காலையில வந்தா மாலையாகவும் போய் சேர்றதுக்கு, ஒட்டகத்துல, கழுதையில, கோவேர் கழுதையில. அப்ப இவர்களை பத்தி அதிகமான நிகழ்வுகள், சம்பவங்கள் வருது. இவங்களுக்கு மார்க்க அறிவு குறவு. ஆனா கண்ணியமானவர்களே, அந்த அந்த காட்டரபிகளும் கூட அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை அடைஞ்சு கொண்டான். அறிவு துறையில பின்னுக்கு இருக்கிற ஒரு கேவலம் இல்ல. அறிவு இருந்தோ இல்லையோ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தாம இருக்கிறதான் கேவலம். பணம் இல்லாம இருக்கிறது கேவலம் இல்ல, வசதி இல்லாம இருக்கிறது அல்ல. இங்க எவ்வளவு கஷ்டத்துல போடுவானோ அல்ல, அந்த அளவு மறுமையில தருவான். இங்க ஒரு நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறதுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுத்துவான் இருந்தால்தான் கஷ்டப்படுத்துறது இல்ல, எங்கட பார்வையில கஷ்டம். ஆனா மறுமையில் அல்ல உலகத்துல கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து உலகத்திலே வாழ்ந்த பெரிய பெரிய பணக்காரவங்க நினைப்பாங்களாம், இவர்களை விட நாங்க கஷ்டப்பட்டிருக்கணுமே. பணக்காரவங்களுக்கு உலகத்துல வசதியை கொடுத்தான், தீன் எடுத்து நடந்தா வெற்றி, அல்லாஹ் சொல்றபடி நடந்தா வெற்றி. ஆனா வெறுமனே இந்த ஏழைகள், கஷ்டப்படக்கூடிய நோயாளிகள், பல வகையில சோதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுக்கிற அந்த பாக்கியங்களை பார்த்து எல்லாரும் நினைப்பாங்களாம், எந்த அளவு நினைப்பாங்களாம் தெரியுமா? எங்களுக்கு சும்மா சாதாரண கஷ்டம் வந்திருக்க கூடாது, நாங்க பெரிய கத்திரிக்கோள்கள் எடுத்து எங்களோட உடம்பு அப்படியே வெட்டி இருக்கணும், பெரிய பெரிய கத்திரிகள் எடுத்து எங்களோட உடம்பெல்லாம் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கணுமே. ஏன் அந்த சஹாபாக்களை கிடைச்ச அந்த தியாகத்துடைய வெகுமதிகளை பார்த்து, அந்த கஷ்டப்பட்ட முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சாக்கியங்களை பார்த்து அப்படி நினைப்பாங்களாம், நாங்க துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கணுமே, எவ்வளவு கொடுத்திருக்கிறான் தான் உலகத்துல நல்ல வசதியோட வாழ்ந்த கஷ்டமே பட்டில்லை, பசின்றத வாழ்க்கையில உணர்ந்தில்ல, நினைச்ச மாதிரி நினைச்ச இடத்துல நினைச்ச சாப்பாடு சாப்பிட்டு நினைச்ச மாதிரி வாழ்ந்த அந்த மிக உன்பமாக வாழ்ந்த ஒருத்தர நரகத்துக்கிட்ட அல்லாஹ் சும்மா நரகத்தை காட்டி எடுப்பானா, நரகம்டா இதுதான் கொஞ்சம் பாருன்னு சொல்லி அல்லாஹ் லேசா காட்டி கேட்பானா, உலகத்துல உண்ட வாழ்க்கையில ஏதாவது சந்தோஷம் வந்துச்சா? இவன் வாழ்ந்தது உலகத்துல முழுக்க முழுக்க நிம்மதி, தீனுடைய நிம்மதி அல்ல உலகத்துடைய இன்பம், கஷ்டம் இல்ல, தோட்டுக்கரையினா 10 பேர் கை மடிச்சு நிப்பாங்க, சாப்பாடு என்ன அவருடைய வீட்டுல குளிர்சாதன பெட்டியில ஒரு மாசத்துக்குரிய உணவுகள் இருக்கும், மாமிசங்கள் இருக்கும், அரிசி மூட மூடியா இருக்கும், எல்லாருமே நிறைஞ்சிருந்தது. நரகத்தை சும்மா காட்டி எடுத்துட்டு அல்லா கேட்பானா, உலகத்துல ஏதாவது இன்பங்கள் அடைஞ்சியா? யாரெல்லாம் உலகத்துல ஒரு இன்பத்தையும் காணல, நரகத்தை ஒரு நிமிஷம் பார்த்தோன்னே இந்த உலகத்துடைய வாழ்க்கை மறந்துடும். இந்த உலகத்தை வச்சு என்ன பெருமடிக்கிறீங்க? உலகத்துல கொஞ்சம் குறைய கிடைச்சா ஏன் கவலைப்படணும்? நாங்க சுலைமலை சில மேல பறந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பெரிய ஆட்சி, விமானம் கண்டுபிடிக்கப்படல, விஞ்ஞான துறை இல்ல, என்ன காலம், ஆனா எல்லாம் சிம்மாசனத்தை உட்காருவான், காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், காற்றுல சொல்ற இடத்துக்கு இன்னைக்கு இந்த இந்த நாட்டில் கொண்டு போய் விடுன்னு சொன்ன அந்த காத்து விடும், அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். அந்த சுலைமானத்தை பறந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர், ஒரு சாதாரண மனிதர், ஒரு ஏழை மனிதர், ஒரு குடிமகன், சுலைமானிஸ்லாம் ஒரு அரசர், ஒரு நபி, ஒரு ரசூல் சொன்னாராம், தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு என்ன ஆட்சி அப்பா இது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இவ்வளவுதான் சொன்னாரு. சம்பவத்தை நான் தெளிவாக சொல்லணும், அவர் சுபஹானல்லாஹ் சொல்லல, அவர் சொன்னதுதான், தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு இவ்வளவு பெரிய ஆட்சியா? இவர் அந்த சுலைமானுடைய வெளிரங்கத்தை பார்த்து ஆனால் அழகா கவர்ச்சியா சொல்ற இடத்துக்கெல்லாம் காத்துல போறாரு, இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு ஆட்சின்னு பெருமூச்சு விட்டாரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காத்தின் மூலம் அதை எடுத்து வச்சான். எத்தனை 1000 அடிக்கு கீழே இருந்து பேசுறாரு, எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு கீழே இருந்து பேசுறாரு, உடனே எடுத்து வச்சான் அல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடனே அந்த காத்தை கட்டிட்டாங்க, என்ன அந்த மனிதர்கிட்ட கொண்டு போய் விடு. வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டான், என்ன சொன்னீங்க? உங்களுக்கு கிடைச்ச ஆட்சி அதிகாரத்தை பத்தி பெருமை ஒரு பெருமிதத்தோடு பேசினேன், இவ்வளவு வசதி, இவ்வளவு செழிப்பு, இவ்வளவு நிம்மதியான கண்ணியமான வாழ்க்கை. சுலைமான் சொன்னாங்க, கண்ணியமான இங்க தான் நாங்க தீனுக்கும் துனியாக்கும் வித்தியாசம் விளங்குறோம், தீனுக்கும் துனியாக்கும் வித்தியாசம் சொன்னாங்க. சுலைமான் எனக்கு இவ்வளவு ஆட்சி கிடைச்சது பார்த்து ஆச்சரியப்படுறியா? ஓ, அந்த ஆச்சரியத்துல சொன்னேன், பெரிய ஆட்சி தானே வெளிரங்கம். அந்த சுலைமான் சொன்னாங்க, ஒரு மூமின் சொல்லக்கூடிய அல்லாஹ் புகழக்கூடிய அல்லாஹ் துதிக்கக்கூடிய சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தை இந்த ஆட்சியை விட பிரமாண்டமானது. இதுதான் தீனும் துனியாவும். துனியால எவ்வளவு கிடைக்கலாம், அளந்தது கிடைக்கும், அளந்தது கிடைக்கும். இன்றைக்கு வலையில இவ்வளவுதான் மீன் என்று சொன்னா வலமையை விட 2 மணித்தியாலும் பின்னால வலையை இழுத்தாலும் இன்றைக்கு 15 கிலோண்டா 15 கிலோ மீன் தான், அளந்தது அவ்வளவுதான். நல்லா அதிகம் ஒரு சின்ன மீன், ஒரு மீன் குஞ்சை கூட எங்களுக்கு கூட பிடிக்கலாம், அளந்தது கிடைக்கும். ஆனா நாங்க என்ன இந்த உலகத்துக்கு வந்தது, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு வந்திருக்கோம். அதுக்கு மையமான இடம் தான் இந்த மஸ்ஜித். சகோதரர்ல உண்ட நல்லா விலகி கொள்ளணும். இஸ்லாத்துல முஸ்லீம்களுடைய சகல துறைகளும் தலைமையகமா இயங்கக்கூடியது மஸ்ஜித். நான் சில நிகழ்வுகளை சொல்லுவேன், கவனமா கேளுங்க, எல்லாரும் உறுதியா நியத்து வச்சுக்கொள்ளும். சில கடைசி வரைக்கும் நாங்க உட்காருவோம், நான் குறுகிய நேரத்துல முடிச்சுக்கொள்வோம், சில 8 காலத்து சில பூர்த்தியா முடிச்சிருவோம். 8 காலுக்குள்ள நான் முடிப்பேன். யாரும் ஒரு மிக அவசிய தேவை இல்லாம எழும்ப வேணும், யாருக்கும் இன்ஷால்லா அப்படி இருக்காது, எல்லாரும் கடைசி வரைக்கும் உட்காருங்க. கண்ணியமானவர்களே, நாங்க இன்னைக்கு மஸ்ஜிதை பாவிக்கிறோம், சிலவங்க 5 நேரம் தொழுகைக்கு பாவிக்கிறோம், அப்படி ஒரு கூட்டம். சிலவங்க ஜும்மாக்கு மட்டும் பாவிக்கிறான், அப்படி ஒரு கூட்டம். சிலவங்க கண்ணியமானவரை பெருநாளைக்கு மட்டும் பாவிக்கிறாங்க, ஜும்மாவுக்கும் இல்லை. யாரையும் இங்க இருக்கிற எல்லாரும் மாஷா அல்லாஹ் எல்லா தொழுகையிலும் சொல்லக்கூடிய நல்லடியா இப்படியும் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிறாங்க. இவங்களை பத்தி கவலைப்படுறது யாரு? இவங்களுக்கு யாரு புத்திமதி சொல்றது? இவங்க எங்களை போல தொழுகையாளிகளை மாத்துறது யாரு? சிலவங்க வாழ்க்கையிலே மஸ்தித ஒன்றுக்கும் பாவிக்கிறல்ல, அவங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும் பாவிக்கிறல்ல, அவங்க மௌத்தாயினத்துக்கு அப்புறம் அவங்க விரும்ப விரும்பலையோ, முன்சப்புக்கு முன்னால அவங்களோட ஜனாதா வைக்கப்படும். முன்சப்புலையும் வாழ்க்கையே நின்றுல, முன்சப்பை விடையும் முன்னுக்கும் நிம்பருக்கு பக்கத்துல. ஜும்மா பயான் வாழ்க்கையில கேட்டுல, ஜும்மா டைம்ல கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ள கதவை மூடிட்டு அல்லது ஜும்மா டைம பார்த்து கடலுக்கு போறது, ஏ நீங்க இருந்தா பள்ளிக்கு போகணும். சகோதரர்களே, பெரிய அல்லாவை ஏமாத்தேலா, நாங்க எங்களை ஏமாத்துறோம். இந்த மஸ்ஜித் தொழுகைக்குரிய இடம் மட்டுமல்ல, ஒன்னு நல்ல விலகி கொள்ளணும். இந்த மஸ்ஜித் தொழுகைக்குரிய இடம்னா மஸ்ஜித கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? நபி அவங்க தெளிவா சொன்னாங்க, பூமி முழுக்க, நல்ல தெளிவா விலகி கொள்ளுங்க, பூமி முழுக்க எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கவே மஸ்ஜிதை கட்டணும்னு செலவழிச்சு ஏன் இந்த 200 ரூபா 230 ரூபா 250 ரூபாய் டைல்ஸ் மாபிள் பிடிக்கணும்? ஒரு மாபிள் இந்த சைஸுடைய மாபிள் எவ்வளவு? ஏன் 150 ரூபா 200 ரூபா 300 ரூபாவுடைய மாபிள் பிடிக்கணும்? ஏன் 750 ரூபா 800 ரூபா 900 ரூபாவுடைய லைட் போடணும், பல்ப் போடணும்? 2500 ரூபா 3000 ரூபா 4000 ரூபாய் ஃபேனையும் போடணும்? பூமி முழுக்க மஸ்ஜித் அசுத்தம் இல்லையா சொல்லலாம். அதுக்கு இந்த மஸ்ஜிதை வச்சுட்டு ரோட்ல கழுவுறது வீட்டுல கழுவுறது அல்ல அர்த்தம். எந்த ஊர்ல மஸ்ஜித் இல்லையோ, மஸ்ஜித் இல்லைன்ற காரணத்தால் தொழுகை விட முடியாது, நிலத்தில தொழணும். கிபிலா முக்கியம், கிபிலா அறியக்கூடிய அந்த அறிவு இருக்கணும். பூமி முழுக்க எனக்கு மஸ்ஜித், அந்த பூமியுடைய மண் எனக்கு சுத்தம் செய்யும் கருவி. தயம்பும் தண்ணி இல்லையா, தயம்பும் தூசி மண்ணை, தூசி உள்ள மண் சுத்தமான மண்ணை தொட்டாச்சு முகத்துக்கு ஒரு தடவு, தொட்டாச்சு வலது கைக்கு ஒரு தடவு, இடது கைக்கு ஒரு தடவு. வுதுவுக்கு பகரமா நோயாளிகள் சங்கடவாதிகள். அப்ப பூமி மஸ்ஜித், அப்ப ஏன் மஸ்ஜித் இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டணும்? ஏன் இவ்வளவு பெரிய இடம் என்னத்துக்கு சகோதர? அப்ப நாங்க யோசிக்கணும், இந்த மஸ்ஜித் இவ்வளவு பெருசா இருக்குது, இந்த 2-3 சப்தான் தொழுகிறா இவ்வளவு மஸ்ஜித் என்னது, இவ்வளவு பெரிய கட்டிடம் என்னத்துக்கு, 10-15 சப் என்னத்துக்கு? கண்ணியமானவர்கள் கொஞ்சம் யோசிப்போம். நபியவங்க மஸ்ஜிதை தான் எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வா வச்சாங்க. அதுல எந்த நேரமும் நாங்க உள்ளத்துல வைராக்கியம் எடுப்போம். இன்றைக்கு நாங்க பேசுறோம், தம்புள்ள பள்ளி உடைச்சிட்டான், கொழும்புல பள்ளியை உடைக்க வந்தான், மாத்தறையில பள்ளியை மூட வச்சான், கொழும்புலையும் பள்ளியை மூட வச்சான், பாபரி மஸ்ஜிதை உடைச்சான், எல்லாம் பேசுறோம். கண்ணியமானவர்களே, ஒன்றை நல்லா விளங்குங்க, அல்லாட வீடு அதுல கை வைக்கிறவங்க அல்லா அழிப்பான், அல்லா அட்ரஸ் இல்லாம ஆக்குவான், அல்லா முகவரி இல்லாம ஆக்குவான். எங்கட மஸ்ஜிதுடைய தொடர்பு குறையும் பொழுது எங்கட மஸ்ஜிதுக்கு உத்தரவாதம் இல்லை. நல்லா விளங்கி கொள்ளுங்க. முதலாவது மஸ்ஜித் அது உலகத்துல, முதலாவது ஆலயம் காபத்துல்லா, 360 சிலை யார் வச்சது? ஏன் வச்சாங்க? காபத்துல்லாவைத்தான் ஹஜ்ஜிலையும் சுத்தரும், உம்ராவிலையும் சுத்தரும். மலக்குமார் அதுக்கு நேரா அல்லா இடத்துல ஒரு பைத்துல் மாமூர் இருக்குது, பாத்துல் மாமூர். பைத்துல் மாமூர் என்றால் என்ன தெரியுமா? இமாரத்துல் மஸ்ஜித் நடக்கும் இடம். மாமூர் என்ற வார்த்தை தமீர் இமாரத்துல இருந்து வந்திருக்குது, ஷிப்ட் பாதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இப்ப தமீருல் மஸ்ஜித் பேர் மாற்றப்பட்டிருக்குது. ஷிப்ட் சொல்றது ஆங்கில வார்த்தை, தவணை மாறி தவணையாக ஒரு குழு அமல் செஞ்சு கொண்டிருக்கும். அது அரபுல பாவிக்கிறது இமாரத்துல் மஸ்ஜித், தமீருல் மஸ்ஜித் சொல்றாங்க. இமாரத்துல இமாரத் என்ற வார்த்தை செழிப்பாக்குறதுக்கு பாவிக்கிற வார்த்தை. அப்ப காபத்துல்லாவுக்கு நேராக அல்லாஹ் மலக்குமார்களுக்கு ஒரு 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 என்ன ஒரு புண்ணிய ஸ்தானத்தை அல்லாஹ் கட்டி கொடுத்து, மலக்குமார் எந்த நேரமும் அதை வளம் வந்து கொண்டிருக்கிறாங்க, அதுக்குள்ள போய் இபாதத் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் வச்ச பேர் ஷிஃப்டுடைய அமல் நடக்கும் இடம். காபத்துல்லாவுக்கு மேல ஷிஃப்ட் நடக்குது. காபத்துல்லாவை மையமா வச்ச மஸ்ஜித் நடக்காட்டி, பாவமே செய்யாத மலக்குமார் ஷிஃப்டுடைய அமல் செய்யும் பொழுது மனிதர்கள் செய்யாட்டி பாவம் செய்யக்கூடிய? மலக்குமார் என்றது சாப்பாடு குடிப்பு குடும்பம் மனைவி ஒன்றுமே இல்லாத இனம், அவர்களே மஸ்ஜிதுடைய அந்த தேவஸ்தானத்தை அந்த அல்லாஹ்வுடைய புண்ணிய அந்த இடத்தை எப்பொழுதும் செழிப்பாக்கி கொண்டிருக்கும் பொழுது பாவங்களும் குடும்பங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வரக்கூடிய நாங்க மனிதர்கள் எங்கட மஸ்ஜித காலி ஆக்கின வேண்டா. காபத்துல்லாவுக்குள்ள 360 சில வந்தது அது ஆச்சரியம் என்பதை விட எங்கட மஸ்ஜிதுக்குள்ள வாரது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஒரு காரணம் தான் வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வளவு தேடினாலும் ஒரே ஒரு காரணம் தான் கண்டுபிடிக்கலும், காபத்துல்லாவுக்குள்ள 360 சில வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், நபிமார்களும் தாவத்துடைய உழைப்பு நடக்கல்ல, கஷ்டம் நடக்கல்ல, மஹல்லாவுடைய வேலை நடக்கல்ல, சாலிம் நடக்கல்ல. சாலிம் நடக்காட்டி எங்கட மஸ்ஜிதுக்கு உத்தரவாதம் இல்ல, அது கிண்ணியா முஸ்லீம்கள் நிறைஞ்ச பூமியா இருக்கலாம். இந்தியா எப்படிப்பட்ட பூமியா இருந்துச்சு? இந்தியால முஸ்லீம்களுடைய பலம் எப்படி இருந்துச்சு? முகலாயர்களுடைய வரலாறு படிக்கிறோம், எக்ஸாம்ல பாஸ் ஆகுறோம், ஆனா எங்கட மஸ்ஜியுடைய நிலைமை? பாபரி மஸ்ஜித உடைச்சான், ஏன் உடைச்சான்? மஸ்ஜிதுக்குள்ள புல்லு வளர்ந்துச்சு, மஸ்ஜிதுக்குள்ள மரம் வளர்ந்துச்சு, புல்லு வெட்டுறதுக்கு ஆள் இல்ல, அவ தொழுறதுக்கு எங்க ஆள் இருந்திருப்பாங்க? மஸ்ஜியில எப்படி தாலிமுடைய மஜ்லிஸ் நடந்திருக்குமா? குரான் ஹதீஸ் ஓதப்பட்டிருக்குமா? கண்ணியமானவர்கள், எந்த மஸ்ஜிதுக்கு உத்தரவாதம் இல்ல, எந்த மஸ்ஜிதுக்கும். மஸ்ஜிதுல தொழுகையும் நடக்காம தொழுகைக்கு பின்னால தீனுடைய முதாக்கராக்கள், பயான்கள், தாலீம்கள், இதுக்கு ஒரு கூட்டம் நாங்க உட்காராம இருந்தா எங்கட ரெண்டாவது பரம்பரை இல்ல, எங்கட இதுக்கு அடுத்த பரம்பரைக்கு மஸ்ஜித் மிஞ்சுமான்ற சந்தேகம். இன்னைக்கு எங்கட ஊர்ல நான் கவலையோட கேட்கிறேன், நான் இந்த ஊர் ஒரு இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவன்ற ஒரு உணர்வோட கேட்கிறேன், நான் வெளியூர்காரன் தான் சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட ஊர்ல இப்ப இந்த நேரத்துல இந்த 2-3-4-5 கிலோமீட்டருக்குள்ள மஸ்ஜிதுல தனித்தனியா தொழுகிட்டு போற எத்தனை பள்ளி இருக்கு? எங்களுக்கு கஷ்டப்போடு நாங்க ஏற்றுக்கொள்றோமா இல்லையா? ஒரு காலம் இருந்துச்சு இமாம் முஅஸ்ஸின் 10 சப்தல தாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால எங்கட இளந்தாரி பருவத்துல, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துல 3 சப்த குறைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் 5 வருஷத்துல இன்னும் 3 சப் குறைஞ்சிச்சு, இன்னும் 5 வருஷத்துல இன்னும் 3 சப் குறைஞ்சிச்சு, 10 3 குறைஞ்சிச்சு, 9 போயிச்சு, 1 சப் பேலன்ஸ். இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு பள்ளி இருக்குமா? நான் கேக்குறேன், நான் இப்ப எத்தனை மஸ்ஜித் இவ்வளவு தீனுடைய பயான், ரேடியோ திறந்தாலும் பயான், பேப்பர் எடுத்தாலும் பயான், கணினி திறந்து இணையத்துக்குள்ள இன்டர்நெட்டுக்குள்ள போனாலும் பயான். எங்கட இப்ப இந்த நிலைமையில இவ்வளவு முஸ்லீம்களுடைய இஸ்லாத்துடைய பலவன் பகிரங்கமாக தீனுடைய முயற்சி பயான்கள் நடக்கும் பொழுது ஸ்பீக்கர் போட்டு ஜும்மா பயான் எல்லா பயானும் வெளியில ஒவ்வொரு வீட்டிலையும் தாலிமுடைய கிதாபுகள் இருக்கும் நிலைமையில, அதான் சொல்றதுக்கு ஆள் இல்ல, தொழுவிக்கிறதுக்கு இமாம் இல்ல, அதான் சொல்றதுக்கு ஆள் இருந்தா இக்காம சொல்றதுக்கு தொழுவிக்கிறதுக்கு இமாம் இல்ல, இமாம வைக்கிறதுக்கு ஊர் மக்கள் தயார் இல்ல, ஏன் இமாம வச்சா தொலைப்போவனும், தொலைப்போனா இமாம் வேணும், இமாம் இருந்தா சம்பளம் கொடுக்கணும். எங்கட கண்ணுக்கு முன்னால எங்கட ஊர்ல ஒரு மஸ்ஜித் தனித்தனியா 2-3 பேர்ந்து தொழுவிட்டு போற அளவுக்கு மாறிச்சுண்டா, 10 வருஷத்துக்கு பிறகு இந்த கூஃபா மஸ்ஜியுடைய நிலைமை என்ன? இதை நான் கேட்கிறேன் நான். அப்ப நாங்க எங்கட பாட்டுல இருந்தோம்னா எங்கட ஊரை காலப்போக்குல ஒரு அந்நிய ஊரா மாத்துறதா? வேற அந்நிய நான் ஊர்ல இருந்து வர தேவையில்ல, எங்கட குடும்பத்துக்குள்ள மத மாற்றம் நடக்கும். சுனாமி வந்துச்சு, எங்கட ஊர்ல கொஞ்சம் பேர் ஷஹீத் ஆயினாங்க, ஆனா கொஞ்சம் பேர் நாங்கள் ஷஹீத் நினைச்சு கொண்டிருக்கிறோம், எத்தனையோ குழந்தைகள் மௌத்துன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம், எத்தனையோ பெண்கள் மௌத்துன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த பெண்கள் குமராக இருந்து அமெரிக்கால இருக்கலாம், லண்டன்ல இருக்கலாம், படுமோசமான பாவத்தில் ஈடுபடுத்தப்படலாம். எத்தனை பேர் ஜனாசா உறுதிப்படுத்தினோம், எத்தனை பேர் ஜனாசாவை நாங்கள் அடைக்கினோம், அடக்கினதெல்லாம் எங்களுக்கு உறுதிப்படுத்தி சரியா 100 எங்கட ஊர்ல 400 பேரா கிண்ணியாவில் 400 பேர ஜனாதாவின் கண்ணால கண்டமா? தக்கு திணறி அங்கங்கு ஓடும் பொழுது என்ஜிஓக்கள்ன்ற பேர்ல எத்தனை பேர் கடத்திட்டு கூட்டிட்டு போனான்? எத்தனை எங்கட நாட்டுக்குள்ளே உமா யாரு வாப்பா யாருன்னு தெரியாம எங்கட பிள்ளைகளை தத்தளிச்சு கொண்டிருக்குது. இப்ப கண்ணியமான இந்த நிலைமையில சாதாரண ஒரு நிகழ்வுக்கு ஒரு ஒரு சுனாமியுடைய அல்லாவுடைய அந்த ஏற்பாடினால இன்றைக்கு குடும்பத்தை பிரிஞ்சு பிள்ளைகள் எங்கெங்க யார்த பிள்ளைகள் இருக்குன்னு தெரியாம இருக்குமென்றிருந்தா, இந்த மஸ்ஜிதை நாங்க பாலடைய வச்சோம்னா எங்கட வீட்டுக்குள்ள தீன் மிஞ்சுமா? எங்கட வீட்டுக்குள்ள இஸ்லாம் மிஞ்சுமா? எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு நடக்குது எல்லாம் உலகத்துல? இன்றைக்கு சகோதர கொஞ்சம் கவலைப்படுங்க, மஸ்ஜித் எல்லா துறையிலும் இயங்குச்சு. நதியவங்க மஸ்ஜிதை பாவிச்சாங்க ஒரு மதரசாவாக, வயசு கட்டுப்பாடு இல்லாத மதரசா, 15 உட்பட்டவங்க, 5 மேற்பட்டவங்க, 5-8 இடப்பட்டவங்க, இது மக்தப் சின்ன பிள்ளைகளுக்குரியது. நபியவங்கட மதரசா சின்ன பிள்ளைகளுக்கும் தனிப்பாடம், இளந்தாரிகளுக்கு தனிப்பாடம், கல்யாணம் முடிச்சவங்களுக்கு தனிப்பாடம், கல்யாணம் முடிச்சு பேர புள்ள கண்டவங்களுக்கு தனிப்பாடம். நபியவங்கட மசீதில படிச்சு அபுபக்கர் ரலியல்லாஹுடைய வாப்பா முழு தலையிலையும் வெள்ளை பெயிண்ட் அடிச்ச மாதிரி வெள்ளை முடி, முழு தலையும் பழுத்து, முழு தாடி முடியெல்லாம் பழுத்து, அபுபக்கர் அலியலான கூட்டிட்டு வராங்க நபியோட மதரசால படிச்சு கொடுக்கறதுக்கு. பாப்பாவை என்ன என்ன மதரசா? தாலி முடிய மஜ்லிஸ். கண்ணியமானவர்களே, தாலிம் ஹயாத்தாங்க பள்ளியில மஸ்தியுடைய தாலிம் இருக்குது, இதிலிருந்து யாரும் எலும்பி போவானும், யாரும் எலும்பி போவானும், பூர்த்தியா உட்காருங்க. அதுல என்ன வாசிக்கப்படுது, யார்ட கதை வாசிக்கப்படுது, அல்லாட ரசூலுடைய பேச்சு. யார் ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு ஏதாவது அந்த படிப்பேன், ஏதாவது படிச்சு கொடுப்பேன் என்ற நீயத்தோட வாராரோ, அந்த நீயத்தோட வந்த பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை. நாங்க ஏழைகள், காபத்துல கனவுலையும் காணல, நாங்க ஏழைகள் காபத்துல நாங்க இப்ப பார்ப்போம், இத்தனை வருஷத்துக்கு பிறகு பார்ப்போம், ஆனா ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜி செஞ்ச நன்மை அடையலாம், ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேரம் தொழுகையில் அடையலாம். அப்படி நான் ஒரு கூட்டம் இந்த மஸ்ஜித் ஹயாத்தாக்க, நான் ஒரு தலையங்கத்துல பேசுறேன், மஸ்ஜித் எந்த நேரமும் யாரும் இருக்கணும், எந்த நேரத்துல ஒரு குரூப் இருக்கணும், ஒரு குரூப் செழிப்பாக்கி கொண்டே இருக்கணும். நபியோட காலத்துல மஸ்ஜித் மூட்ற திறக்கிறான்னு இல்ல, டைம் இல்ல, எனக்கு மூட தேவையில்ல, உள்ளுக்கு ஆள் இருக்குது. இந்த காலத்துல மூட வரும் டைமுக்கு, ஏன் ஒரு காரியாலயம் போல, ஒரு ஆஸ்பத்திரி போல, ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பெனி போல இல்ல, மஸ்ஜித் டைம் படி மூடக்கூடிய திறக்கக்கூடிய இடம் அல்ல. எந்த நேரத்துல யாரு வந்தாலும் மஸ்ஜித் இடம் இருக்கும், திறந்திருக்கும், மஸ்ஜித் பாதுகாப்புக்குரிய இடம். வைத்தியசாலையும் மஸ்ஜித் தான், நோயாளிகள் ஓடி வந்தது வைத்தியசாலை மருந்து தேடி மஸ்ஜித், பக்கத்துல ஒரு சஹாபி காயப்படுறாரு மஸ்ஜிதுடைய எல்லைக்குள்ளே, மஸ்ஜிதுக்குள்ளே ஒரு ரூம் ஒரு வார்டு ஆஸ்பத்திரி கட்டி, சாதுரலி எல்லாம் ஆகணும், சாதுபின் வார்டு ஆஸ்பத்திரி கட்டி அவங்களுக்கு சிகிச்சை செய்யறாங்க. அப்ப ஆஸ்பத்திரி எங்கேயும் மஸ்ஜித் நிர்வாகத்துல கண்காணிப்புல, விளையாட்டுத்துறை மஸ்ஜிதுல, விளையாட்டுத்துறையும் மஸ்ஜிதுல. கண்ணியமானவர்களே, விளையாட்டுத்துறை மஸ்ஜிதுக்கு நான் என்ன சொல்ல வரேன், ஊருடைய எல்லாமே மஸ்ஜித், கல்யாணமும் மஸ்ஜிது தான், மையத்தும் மஸ்ஜிது தான், விவாகமும் மஸ்ஜிது, விவாக ரத்தும் மஸ்ஜிது தான், எல்லாம் மஸ்ஜித். நோயாளி வந்தது அபு ஒரு சாபி வராரு, யார சொல்லல, என்ன சகோதரனுக்கு வகுத்து வழி, எங்க தேடி வந்தாரு டாக்டர், ஆன்மீக வைத்தியர், ஆரோக்கிய வைத்தியர், எல்லாமே நபிதான், இஸ்லாமிய வைத்தியம் பிரதானமா டாக்டர் மாரை வச்சு செஞ்சாங்க. நபி அவங்களும் தனவி தனிய சுண்ணத்தான மருந்துகள், குரான் கூறக்கூடிய மருந்து கேன கொடுங்க உங்களோட உங்களோட தவறு. மஸ்ஜிதுல பாடசாலையில இருக்குது முதலுதவி பத்தி, எங்களோட ஆபீஸ்ல இருக்குது, மஸ்ஜிதுல தொழுதந்துவா கேட்கணும், அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும், ஆனா சபபுக்கு சுண்ணத்தான மருந்து உண்டு. எந்த மஸ்ஜிதுல ஒரு முதலுதவி பத்தி ஒன்று இருக்குது, அதுல சுண்ணத்தான மருந்து வைப்போம், ஒரு கேன் போத்தல வைப்போம், அதுல ஒரு கருஞ்சீர எண்ணெய் வைப்போம், அது ஒரு கருஞ்சீர குப்பிய வெப்பம், அது ஒரு காட வெப்பம். அப்ப வைத்தியத்துறைக்கும் பிரதான மஸ்ஜித், விளையாட்டுத்துறை நபி அவங்க மஸ்ஜியுடைய எல்லைக்குள்ள இருந்து, மஸ்ஜியுடைய எல்லைக்குள்ள இருந்து மஸ்ஜியில முன்னால பெருநாள் நாள் விளையாட்டு போட்டி தொழுகையை விட்டுட்டு வாங்க சொல்ல சொல்ல கை தட்டி தட்டி கூத்து போட்டு போட்டு பாட்டு மியூசிக் இங்க வாங்க சொல்லப்படுது. மஸ்ஜிதுக்கு பக்கத்துல உள்ள கிரவுண்ட்லேயே கும்மாளமும் கூத்தும் நடக்குது எங்க முஸ்லீம்கள். இப்படி விளையாட்டு அல்ல, மஸ்ஜியுடைய நிர்வாகத்துடைய மஸ்ஜியுடைய கண்காணிப்புல தான் மஸ்ஜிதோட விளையாட்டு தொடர்பாயிட்டு. ஏன் காரணம், விளையாட்டு வீரர்களும் தீனுக்குள்ள வரணும், வைத்தியர்களும் தீனுக்குள்ள வரணும். நீதித்துல எங்க எங்கச்சு, சுப்ரீம் கோர்ட் அதி உயர் நீதிமன்றம் எங்க எங்கச்சு, மஸ்ஜித். அதி உயர் நீதிபதி யாரு, பிரணா சீஃப் ஜஸ்டிஸ் யாரு, ஜட்ஜ் யாரு, நபி அவங்க. லோயர் மாதிரி யாரு, சகாபாக்கள் நேர்மையான லோயர்கள் சகோதரர்கள், விளையாட்டு நபி அவங்களை பார்த்து ரசிச்சாங்க, நபி அவங்க விளையாட்டு ஏற்பாடு செஞ்சாங்க, நபி அவங்க குடும்பம் சகிதம் பார்த்து ரசிச்சாங்க மஸ்ஜித், மஸ்ஜிதோட உள்ள வீட்டுல இருந்து. என்ன சொல்ல வாரன், எல்லாமே மஸ்ஜித், பிள்ளை பிறந்தாலும் மோடி வாரது நபி கிட்ட தான், பேர் வைங்க, ஈச்சப்படுத்த தப்பி சுப்பி வைங்க, வாயில முடி வலிச்சிட்டன், இந்த முடி என்ன செய்யற புதைக்கணும், இதுக்கு என்ன கொடுக்கணும் சதக்கா, இதுக்கு வெள்ளி தங்கத்தை அளந்து கொடுக்கணும், பாரம் கொடுக்கணும், இது கொடு. யார சூழலா, எனக்கும் எனக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, ஓடி வந்தது மஸ்ஜித், மனைவியோட சண்டை பிடிச்சிட்டு கூட்டாளி மாட்டோட இல்ல, இன்னும் ஒரு படி முன்னேறின வாழ்க்கையில பின்னேறி பாருக்கு போவல்ல, இன்னும் கொஞ்சம் வந்த குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ஓடி வந்து மஸ்ஜித். ஒரு பெண் ஓடி வாரா, யார சூழலா, என்ன கணவனோட வாழ்ந்தாரு, என்னோட நல்லா அனுபவிச்சு எல்லாம் அனுபவிச்சாரு, இப்ப எனக்கு கொஞ்சம் வயசாயிட்டு இப்ப எனக்கு விஹார் செய்யறாரு, விஹார் என்ன, மனைவிய மகரமான பெண்களுக்கு ஒப்பிடுறது, மனைவிய என்ன தாத்தாவை போல, என் உமாவை போலன்னு சொன்னா வாழையலாம், அது தலாக்கு அல்ல, கொஞ்சம் பிரியணும், அதுக்குரிய நடவடிக்கை. அப்ப அப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனை பெண்ணு மோடி வந்தது எங்க, பொலிசுக்கு இல்ல மஸ்ஜித். இப்படி எல்லாம் மஸ்ஜித் உருவாறதுக்கு யாரு பொறுப்பு, ஒரு மஹல்லா வாசியில் தயாராகணும். மஸ்ஜித் அமீருல் மஸ்ஜித், நான் சொன்ன மேல காபத்துல மேல மலக்குமார் தாமீர் மஸ்ஜித் செய்யறான், செழிப்பாக்கி கொண்டே இருக்கிறான். ஒரு தடவை அந்த வீட்டுல போறவங்க திரும்ப மீண்டும் போறல்ல, புதிய புதிய மலக்குமார்கள் என்ன, அப்படி நிறைய மலக்குமார். அப்ப எங்கட மஸ்ஜித் எப்பயும் ஹயாத் ஆகணும். வீட்டில் தாலிம் ஏற்படுத்துங்க, வீட்டில் கட்டாயம் தாலிமுடைய சூழல் ஏற்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு மனைமார்க்கு தீனை கொடுக்கலையா, நாங்கள் மாட்டிக்கொள்வோம், எல்லாரும் எங்களையும் மாட்டி வச்சிருவாங்க, குடும்ப பொறுப்பு தாரி சொல்லல. என்னோட சகோதரில் இப்படியான விஷயங்களை கவனம் செலுத்துங்க. மஸ்ஜிதுல இப்போ ஒரு குழு, எந்த டைம்லையும் எங்களோட வசதிப்பட்ட நேரம், காலையிலயா காலையில் அரை மணித்தாலும் அரை மணித்தாலும் ஒரு மணித்தாலும் ஒரு மணித்தாலும் இப்படி இன்ஷால்லாவோட பாரிஸ் மாஸ்டர் டைம் கேட்பாங்க. அதுல நீங்க உங்களோட பேர்களை கொஞ்சம் கொடுங்க இன்ஷால்லா. இது 40 நாள் 4 மாசம் அல்ல, உங்களோட பேர்களை மஸ்தி ரேண்ட மஹல்லாவ இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு மூடி ஒற்றை புடிச்சி குழவி கூடு கட்டி பாம்பு புத்து மரம் வளர்ந்து பாபர் மஸ்ஜிதை விட கேவலமா ஏண்ட கூபா மஸ்ஜிதை நான் மாத்த விட மாட்டேன், என் புள்ள இங்க இமாமாரிக்கணும், என் பேரன் இங்க தொழணும், என் பேரன் பேரன் கியாமத் நாள் வரைக்கும் இந்த கூபா மஸ்ஜிதுல முழு உலகத்துக்கும் கேட்கறதுக்கு அதான் சொல்லப்படணும் என்ற நீயத்துல என் மஸ்ஜிதை பாலடைய விட மாட்டேன்னு பேர் சொல்லுங்க.